அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. ஜூலை மாதம் 24 புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் கணிசமான இலங்கையர்களும் சென்ற படகு ஒன்று இந்தோனேஷியா அருகே கடலில் மூழ்கியதில் 9 உடல்கள் இதுவரை மீட்கப்பட்டிருப்பது குறித்த செய்திகள்,
தொடர்ந்து போன குழந்தைகளில் ஒன்று இலங்கை பின்னணியை கொண்டது என்ற தகவலும் எங்களால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
இந்த படகில் பயணித்த இலங்கையர் ஒருவரின் செவ்வி நிறைவாக பலகணியில் இலங்கை இனக்கலவரத்தின் முக்கிய நிகழ்வான 1983 ஆண்டின் கருப்பு ஜூலையின் 30 ஆண்டு நிறைவை குறிக்கும் பெட்டகத்துடன் 2 பெட்டகம்
ரொம்ப சலிச்சு போயிருக்கு. ரொம்ப ஒரு சுதந்திரம் இல்லாமல் எல்லா சலுகைகள் எல்லா வசதியும் எங்களுக்கு தாராங்க, எல்லாம் நிறைவா இருக்கு, இருந்தாலும் ஒரு அடிமைதன்
ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் சங்கீதா ராஜன்.
பயங்கரவாதத்துக்கு எதிராக இராணுவம் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு ஒப்புதல் அளிக்கும் நோக்கில் வரும் வெள்ளிக்கிழமை அன்று வகையில் பேரணிகளுக்கு வருமாறு எகிப்திய இராணுவ தளபதி மக்களுக்கு அழைப்பு
விடுத்துள்ளார்.
முஸ்லிம் சகோதரத்துவ அமைப்புக்கு எதிரான ஒரு சவாலாக இந்த நடவடிக்கை பார்க்கப்படுகிறது. வன்முறைகளையும் பயங்கரவாதத்தையும் எதிர்கொள்ள பாதுகாப்பு படையினருக்கு அனுமதி வழங்குமாறு ஜெனரல் அப்தல் ஃபத்தா அல் சிசி ஆர்ப்பாட்டக்காரர்களிடம் கேட்டுள்ளார். இந்த அழைப்பு ஒரு அச்சுறுத்தல் என்று முஸ்லிம் சகோதரத்துவ அமைப்பின் மூத்த தலைவர் ஒருவர் கூறியுள்ளார்.
சிரியாவில் நடைபெற்று வரும் உள்நாட்டு போரில் ரசாயன ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டதாக வரும் குற்றச்சாட்டுகள் பற்றிய ஒரு சாத்திய கூறான விசாரணையை பற்றி விவாதிக்க டமாஸ்கஸில் ஐநா மன்ற அதிகாரிகள் கூடியிருக்கின்றார்கள். கிளர்ச்சியாளர்கள் மார்ச் மாதத்தில் ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்தியதாக அரசு கூறும் அலப்போ மாகாணத்தில் இருக்கும் கான் அல் அசால் என்ற இடத்திற்கு செல்ல ஐநா மன்ற விசாரணையாளர்களுக்கு சிரிய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. ஐநா மன்றம் இந்த புலன் விசாரணை ஹோம்ஸ் மற்றும் டமாஸ்கஸ் போன்ற பிற இடங்களில் நடந்த சம்பவங்களையும் உள்ளடக்க வேண்டும் என்று கூறுகிறது. சிரியாவின் அதிகாரிகள் உணவு மற்றும் மருந்து பொருட்கள் இல்லாத நிலையில் தவிக்கும் சிவிலியன்கள் இருக்கும் ஹோம்ஸ் நகருக்கு செல்வதை தடுக்கின்றார்கள் என்று செஞ்சிலுவை சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது.
வட இந்திய மாநிலமான பீகாரில் சமீபத்தில் இடம்பெற்ற உயிரிழப்பின் தொடர்பில் பள்ளியின் தலைமை ஆசிரியரை போலீசார் கைது செய்துள்ளனர். பள்ளிக்கூடத்தில் பூச்சிக்கொல்லி மருந்து கலப்படம் செய்யப்பட்ட மதிய உணவு சாப்பிட்ட பிறகு 23 குழந்தைகள் இறந்தனர். இந்த சம்பவத்துக்கு பிறகு பள்ளியின் தலைமை ஆசிரியர் மீனா குமாரி கிராமத்தை விட்டு தலைமறைவாகிவிருந்தார். இந்த கலப்படம் எப்படி நடந்தது என்ற தகவலை தலைமை ஆசிரியரிடம் இருந்து பெற முடியும் என்று காவல்துறையினர் நம்புகின்றனர். இது ஒரு புறம் இருக்க, மதிய உணவு திட்டத்தில் இனி பங்கேற்க முடியாது என்று பீகாரில் உள்ள 1000+ ஆசிரியர்கள் கூறியுள்ளனர்.
அமெரிக்காவில் புதிய வீடுகளின் விற்பனை உயர்ந்துள்ளது அங்கு வீட்டுச் சந்தையில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்பதை காட்டுகிறது. அங்கு பொருளாதாரம் முன்னேறி வருகிறது என்பதற்கு இப்பொழுது வந்துள்ள மேலும் ஒரு அறிகுறியாக இது பார்க்கப்படுகிறது. கடந்த 5 இல்லாத வகையில் போன மாதம் மட்டும் வீட்டு விற்பனை சந்தையில் புழங்கும் பணத்தின் அளவு 8% உயர்ந்துள்ளது. இதேபோல யூரோ நாணயத்தை பயன்படுத்தும் நாடுகளிலும் வர்த்தக செயல்பாடுகள் அண்மைய காலப்பகுதியில் ஏற்பட்டிருந்த பின்னடைவுகளிலிருந்து மீண்டு அங்கு தொழில் வளர்ச்சி ஸ்திரத்தன்மை அடைய ஆரம்பித்துள்ளது என்று தற்பொழுது வந்துள்ள புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. எனினும் சீனாவிலிருந்து கிடைக்கும் தரவுகள் அங்கு தொடர்ச்சியாக 3 உற்பத்தி குறைந்து வருவதாக கூறுகிறது.
இந்தோனேஷியாவின் ஜாவா தீவுக்கு அடுத்த கடல் பரப்பில் மூழ்கிய படகில் இருந்து சுமார் 190 பேரை மீட்பு பணியாளர்கள் காப்பாற்றியுள்ளனர். இந்த படகு விபத்து இதுபோன்ற பயணத்தில் வருபவர்களை தடுக்க வேண்டியதன் அவசியத்தை காட்டியுள்ளதாக ஆஸ்திரேலிய பிரதமர் கெவின் ரட் தெரிவித்துள்ளார்.
This underlines the need for policy changes in Australia on asylum seekers policy.
மோசமான வானிலை காரணமாக தஞ்சம் கோரிகளை ஏற்றிக்கொண்டு ஆஸ்திரேலியா நோக்கி சென்று கொண்டிருந்த படகு மூழ்கியது. 9 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. மொத்தம் 200 பேர் இந்த படகில் இருந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. காணாமல் போனவர்களை கண்டுபிடிக்க மீட்பு பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன.
பிரிட்டிஷ் மருந்து நிறுவனமான கிளாக்ஸ்கோ ஸ்மித்லைன் சீனாவில் தனது பணியாளர்கள் செய்ததாக கூறப்படும் ஊழல் குறித்த விசாரணைகளால் அந்த நாட்டில் தனது செயல்பாடுகள் பாதிக்கப்படக்கூடும் என்று கூறுகிறது. இந்த நிறுவனத்தின் மீது எழுப்பப்பட்டுள்ள லஞ்ச குற்றச்சாட்டுகள் மிகவும் ஏமாற்றம் அளிப்பதாக நிறுவனத்தின் காலாண்டு நிதிநிலை முடிவுகளை வெளியிடும் பொழுது நிறுவனத்தின் தலைவர் சர் ஆண்ட்ரூ விட்டி வர்ணித்தார். இந்த பிரச்சனை பற்றி பேச தான் சீனா செல்ல இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்.
செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். கணிசமான இலங்கையர்களும் சென்ற தஞ்ச கோரிக்கையாளர் படகு ஒன்று இந்தோனேஷியா அருகே கடலில் மூழ்கியதில் இதுவரை 9 உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதுகுறித்த மேலதிக விவரங்களை தொகுத்து தருகிறார் சிவராமகிருஷ்ணன்.
ஆஸ்திரேலியாவில் அகதி தஞ்சம் கோரும் நோக்கில் பன்னாட்டவர்கள் படகில் செல்வது, அதன்பொழுது சில படகுகள் மூழ்குவதால் பலர் பலியாவதும் தொடர்கதையாகவே உள்ளது. அவ்வகையில் இந்தோனேஷியாவிலிருந்து மேலும் ஒரு தொகுதி மக்களை ஏற்றிக்கொண்டு மேற்கு ஜாவாவின் சிடாவுன் பகுதியிலிருந்து நேற்று புறப்பட்ட ஒரு படகு இன்று கடலில் மூழ்கியதால் விபத்துக்குள்ளான படகில் ஆஸ்திரேலியாவில் தஞ்சம் கோரும் நோக்கில் சென்றவர்களில் 150 அதிகமானவர்களை தாங்கள் மீட்டுள்ளதாக இந்தோனேஷிய அதிகாரிகள் கூறுகின்றார்கள். இந்த படகில் இருந்தவர்கள் ஈராக், ஈரான் மற்றும் இலங்கையிலிருந்து வந்தவர்கள். அவர்கள் முதலில் இங்கு வந்த பிறகு தனிப்பட்ட காரணங்களுக்காக வெளியேறினார்கள். அந்த படகு தெற்கு நோக்கி பயணித்ததால் அவர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு பயணமாக விருந்தார்கள் என்று நான் கருதுகின்றேன். அந்த படகில் 161 பேர் இருந்ததாக தெரிகிறது. அதில் 157 பேர் உயிருடன் உள்ளார்கள், 4 மரணமடைந்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் 3 சிறார்கள் என்று பிபிசியிடம் தெரிவித்தார் மேற்கு ஜாவா மாகாணத்தின் மூத்த பாதுகாப்பு அதிகாரியான டேடி குஸ்மபக்தி. மீட்கப்பட்டுள்ளவர்கள் உள்ளூர் குடிவரவு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த இந்தோனேஷிய அதிகாரி பிபிசியிடம் மேலும் தெரிவித்தார். எனினும் இந்த படகில் மொத்தமாக எவ்வளவு பேர் இருந்தனர், அவர்களில் இலங்கையர்கள் எவ்வளவு பேர் என்கின்ற தகவல்கள் இதுவரை உறுதியாக தெரியவில்லை. இருந்தாலும் ஆஸ்திரேலிய ஊடகங்கள் இந்த சம்பவம் தொடர்பில் என்ன தகவல்களை வெளியிட்டு வருகின்றன என்று அங்கு அகதிகளின் நலன்களுக்கான செயல்பாட்டாளராக இருக்கும் ஆஸ்திரேலியன் தமிழ் காங்கிரசின் உறுப்பினர் பால விக்னேஸ்வரனிடம் கேட்டேன்.
இங்கு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் தகவலின்படி 200 பேர் வரையில் கொண்ட இந்த படகு புறப்பட்டு கிட்டத்தட்ட 160 பேர் பாதுகாக்கப்பட்டிருப்பதாக இந்த தகவல் சொல்லுகிறது. அதே வேளையில் இந்த படகில் 250 பேர் வரையில் வந்திருக்கலாம் என்று படகில் பயணித்த சிலர் சொன்னதாகவும் தகவல்கள் வந்திருக்கின்றன. அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட 40 அல்லது மேற்பட்டவர்களின் கதை என்ன என்று தெரியாத நிலைமைதான் காணப்படுகிறது. இலங்கை, ஆப்கானிஸ்தான், ஈரானியர்கள் ஒரே படகுகளில் வரும் நிலைமைதான் காணப்படுகிறது. அந்த அடிப்படையில் இந்த படகிலும் இந்த 3 நாட்டைச் சேர்ந்தவர்களும் இருந்ததாகவே செய்திகள் சொல்லுகின்றன. மரணித்தவர்கள் என்ற அடிப்படையில் இறந்து போன குழந்தைகளில் ஒன்று இலங்கை பின்னணியை கொண்டது என்ற தகவலும் எங்களால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த படகில் போய் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்ப உறுப்பினர் எங்களுடன் பேசியிருந்தார் ஆஸ்திரேலியாவிலிருந்து. அந்த அடிப்படையில் சில தொடர்புகள் ஏற்கனவே எங்களுடன் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. இருந்தாலும் பாதிக்கப்பட்டவர்கள் அதாவது படகில் வந்தவர்கள் இதுவரை நேரடியாக எங்களுடன் பேச தொடங்கவில்லை.
படகு மூலம் வருபவர்கள் தொடர்பிலான தமது கொள்கை எந்த அளவுக்கு முக்கியமானது என்பதை மேலும் எடுத்து காட்டுகிறது என்று ஆஸ்திரேலிய பிரதமர் கெவின் ரட் சுட்டிக்காட்டியுள்ளார். கெவின் ரெட் அவர்கள் கடல் வழியாக ஆஸ்திரேலியா வரும் தஞ்ச கோரிக்கையாளர்கள் ஆஸ்திரேலியாவில் குடியமர அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று கடந்த வாரம் அறிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தகுந்தது. இதேவேளை படகுகள் மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து அகதி தஞ்சம் கோர எண்ணுபவர்களின் எண்ணிக்கை அபாயகரமான அளவை தொட்டுள்ளது என்று கிறிஸ்மஸ் தீவின் நிர்வாகி ஜான் ஸ்டான்ஹோப் பிபிசியிடம் தெரிவித்தார்.
செய்திகளை தொகுத்து தந்தவர் சிவராமகிருஷ்ணன். இந்த படகில் பயணித்து உயிர் தப்பி தற்போது இந்தோனேஷிய மருத்துவமனையில் இருக்கும் இலங்கை ஒருவரிடம் தொடர்பு கொண்டு பேசினார் மணிமன்னன். நேயர்களே, இந்த செவ்வி எடுக்கப்பட்ட செல்லிடபேசியின் தரம் மிகவும் குறைவாக இருந்ததால் ஒலியின் தரத்தில் குறைபாடு இருக்கிறது. நேயர்கள் மன்னிக்கவும்.
சரி, நீங்க அந்த படகுல இருந்தீங்களா? படகுல கவுந்த படகுல நீங்க இருந்தீங்களா? சுதன், நீங்க எந்த ஊர்லேருந்து வந்தீங்க? உங்க சொந்த ஊர் எது? திருகோணமலையா? சரி, திருகோணமலையிலேருந்து எப்படி நீங்க இந்த படகுல வந்தீங்க? எப்ப புறப்பட்டீங்க? என்ன நடந்துச்சுன்னு சுருக்கமா சொல்ல முடியுமா?
இலங்கையிலிருந்து
150 பேர் இலங்கையிலிருந்து புறப்பட்டீங்க. இலங்கையில எந்த இடத்துல இருந்து புறப்பட்டீங்க? எப்படி அங்கேருந்து படகுல அதே படகு தானே நீங்கள் வந்தது? இப்போ கவுந்த படகு வந்து நீங்கள் இலங்கையிலேருந்து புறப்பட்ட படகா? எவ்வளோ எங்க போறதுக்காக புறப்பட்டீங்க? இந்த படகு எப்ப கவுந்துச்சு, எந்த இடத்துல கவுந்துச்சுன்னு உங்களுக்கு எப்படி அந்த படகு கவிழ்ந்த அந்த சூழ்நிலையை பத்தி சொல்ல முடியுமா? சரி, நீங்க இலங்கையிலிருந்து புறப்பட்ட பிறகு வேற ஏதாவது நாட்டில் நிறுத்தினீங்களா இல்ல நிறுத்தாமலே வந்தீங்களா? சரி, எவ்வளவு பணம் கொடுத்தீங்க இந்த கடற்பயணத்துக்காக? ஒரு ஆளுக்கு உங்க கூட 150 பேர் பயணம் செஞ்சா சொன்னீங்க, எத்தனை பேர் ஆண்கள் எத்தனை பேர் பெண்கள் இதுல? ஆனா பெண்களும் இருந்தாங்களா? உங்களை யார் மீட்டாங்க, எப்படி மீட்டாங்க? படகு கவிழ்ந்தது எந்த நேத்து இரவா இல்ல எத்தனை மணிக்கு நடந்துச்சு படகு கவிழ்ந்தது? நீங்க வரும்பொழுது உங்களுக்கு அங்க படகுல இருந்து கடற்கரைக்கு தொடர்பு கொள்ளக்கூடிய வசதி எல்லாம் இருந்துச்சா படகுல? உங்க கூட வந்தவங்க எத்தனை பேர் இப்ப உங்க கூட இருக்காங்க? அந்த 120 பேரும் இலங்கையர்கள். ஆஸ்திரேலியாவுக்கு புறப்பட்டீங்க, உங்களை ராணுவம் ஏதாவது தேடிச்சா, நீங்க ஏதாவது இயக்கத்துல இருந்தீங்களா, எதுக்காக நீங்க வந்து இலங்கையை விட்டு புறப்பட்டீங்க?
எங்க அண்ணாவோட இயக்கத்துல இருந்தது, அவரை தேடினாங்க.
உங்களுடைய உடல்நிலை எப்படி
இருக்குன்னு
கேக்குறேன். மீட்கப்பட்ட பிறகு உங்களுக்கு
காயங்கள் அப்படி எல்லாமே சீரியஸ் ஆகும், குறிப்பிட்ட ஆக்கள் மட்டும் தவிர தவிர மிக்க எல்லாருமே சீரியஸ் அப்படித்தான் இருக்காங்க.
இந்தோனேஷிய படகு விபத்தில் உயிர் தப்பிய இலங்கையரான சுதன். இலங்கை ஜனாதிபதியின் சார்பில் இலங்கை அமைச்சர்கள் 2 பேர் இன்று மன்னார் ஆயரை சந்தித்து பேசியிருக்கிறார்கள். இது குறித்த செய்திகளை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடமேற்கே மன்னார் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசாங்கத்தின் தொழில் வாய்ப்புகள் மற்றும் வாழ்வாதார அபிவிருத்தி பணிகள் கிடைப்பதில்லை என்று மன்னார் ஆயரினால் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பில் ஆயர் அவர்களின் ஏற்பாட்டில் விசேட அருட்தந்தையர் குழு ஒன்று ஜனாதிபதியை நேரில் சந்தித்து பேசியிருக்கின்றது. இதனையடுத்து அது தொடர்பில் அரசின் முக்கிய அமைச்சர்கள் இருவர் மன்னார் ஆயர் ராயப்பு ஜோசப் அவர்களை சந்தித்து பேச்சுக்கள் நடத்தியிருக்கின்றார்கள். இந்த சந்திப்பு மன்னார் ஆயர் இல்லத்தில் நடைபெற்றிருக்கின்றது. இந்த சந்திப்பில் அரசாங்க முக்கிய அமைச்சரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளருமாகிய சுசில் பிரேம் ஜயந்த் அவர்களும் பிரதி அமைச்சர் திஸ்ஸ கரளியத்தா அவர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். மன்னாராயர் ராயப்பு ஜோசப் அவர்களை தொடர்பு கொண்டு இது பற்றிய விவரம் என்ன என கேட்டேன்.
முக்கியமான ஒரு பிரச்சனையா இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் தாமே எல்லா அமைச்சர்களையும் பிரசனப்படுத்தி இங்க தங்களுடைய உருப்படி இல்லாத செய்து கொண்டிருக்கிற ஒரு சூழல்ல 85% மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த விஷயங்களை அவர்கிட்ட எடுத்து சொல்றதுக்காக தான் நான் அவர்களுக்கு எல்லாம் ஆயத்தப்படுத்தி அனுப்பினான். ஆகவே அவர்கள் அங்கே சொல்லிட்டு வந்திருக்கிறார்கள். ஜனாதிபதியும் கோணமாக அவற்றை கேட்டு அவற்றுக்கு ஏற்ற நிவாரணங்கள் தானே வந்து விசாரித்து செய்வதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அதற்கு ஒரு முன்னோடியாக ஒன்றபுள்ள பிரேமஜாயந்தவும் அவரோடு கூடி வந்த டெபுட்டி மினிஸ்டரும் வந்தவர்கள் அவர்கள் வந்ததைத்தான் நான் என்னோட பேசினு தாங்கள் இதை கவனம் செலுத்தி மக்களுடைய ஆதங்கங்களுக்கு நாங்கள் செய்யப்படுப்போம் அதை நாங்கள் தீர்த்து வைப்போம் என்று வாக்குறுதி அளித்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள்
என்றார் மன்னாராயர் அவர்கள். அருட்தந்தையர் அடங்கிய குழுவின் ஊடாக என்னென்ன விடயங்களை ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றீர்கள் என்று ஆயர் அவர்களிடம் மீண்டும் கேட்டேன்.
அவர் ஒரு அமைச்சர் வந்து இங்க ஒரு இனத்துக்கு மட்டும் அல்லதுனா அவருக்கு அரசியல் ரீதியாக அவரோடு சேர்ந்து நிற்கக்கூடியவர்கள் தான் எல்லா விஷயங்களையும் அவர்கள் தான் அதை செய்கிறார். ஆகவே மற்ற மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஆசிரியர்கள் முக்கியமாக இருக்கலாம் அல்லது மருத்துவமனையில் பணியாற்றவர்களாக இருக்கலாம் அல்லது விவசாய திணைக்களத்தில் உத்தியோகத்தினர் இருக்கலாம். என்ன உத்தியோகத்தினாலும் அவர் தன்னுடைய விருப்பமான ஆட்களை தெரிவுகளை கொடுத்து அவர்கள் தான் பணிக்கு அமர்த்தப்படுகிறார்கள். தகமையை பற்றி அங்கே கவனம் எடுக்கப்படுவதில்லை. தகமை நிறைந்தவர்கள் உள்வாங்கப்படாமல் அவர்கள் புறந்தள்ளப்படுகின்றார்கள். சில முறைகள் நாம் சுட்டு காட்டுகிறோம். ஆனாலும் எந்த விதமான நிவாரணம் செய்வதாக இல்லை. கவுனர்களும் இவர்கள் தெரிவித்தான் எடுத்து அதை ஒத்துக்கொள்ள செய்கிறார். அது நடைமுறைக்கு உவாதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில இத்தனை பேர் விரக்தி அடைந்தவர்களாக உலகம் படித்து தகவல்களை சேர்த்துக் கொண்டும் எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை என்று சொல்லி அப்படி இத்தனை பேர்கிட்ட வந்து முறையிட்டிருக்கிறார்கள். ஆகவே இதைத்தான் நாங்கள் அங்கு போய் சொன்னோம். அவர்களுக்கும் உரிமை இருக்கின்ற அந்த உரிமையின் பட்டத்துக்களே அவர்கள் இருக்க வேண்டிய அதுக்கும் இல்லாத போய் செயல்பட்டு மற்றவருடைய உரிமையை பாதிக்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான் அவர்களிடம் இந்த குழுக்களிடம் நாங்கள் சொல்லி அனுப்பினோம். அதுதான் அவர் சொல்லியிருக்கின்றார்
என்றார் மன்னாராயர் ராயப்பூர் ஜோசப் அவர்கள்.
பவனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். அடுத்து இந்திய செய்தி ஒன்று. இந்தியாவின் பீகார் மாநிலத்தில் பள்ளியில் மதிய உணவு உண்ட பிள்ளைகள் 23 பேர் சென்ற வாரம் பலியான பள்ளிக்கூடத்தின் தலைமை ஆசிரியை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருப்பது குறித்த செய்தியை ஏற்கனவே பார்த்தோம். இது குறித்த மேலதிக விவரங்களை தமிழில் தருகிறார் சாதாத்.
கிழக்கு பீகாரில் மாணவர்கள் பலியான சம்பவம் நடந்த நாளிலிருந்தே குறிப்பிட்ட பள்ளியின் தலைமை ஆசிரியை மீனா குமாரி போலீசாரால் தேடப்பட்டு வந்தார். அது முதல் தலைமறைவாகி இருந்த மீனாகுமாரி இன்று புதனன்று சரணடைந்திருக்கின்றார். தன்னை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க மீனாகுமாரி சென்றபோது போலீசார் அவரை தடுத்து நிறுத்தி கைது செய்திருக்கிறார்கள் என பாட்னாவில் இருக்கக்கூடிய செய்தியாளரான அமர்நாத் திவாரி பிபிசியிடம் கூறினார். மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இலவச மதிய உணவில் எப்படி பூச்சிக்கொல்லி மருந்து கலந்தது என்பதை விளங்கிக் கொள்ள மீனாகுமாரி விசாரிக்கப்படுவது அவசியம் என போலீசார் கூறுகின்றனர். அதற்காகவே அவரை கைது செய்திருப்பதாக சம்பவம் நடந்த பள்ளிக்கூடம் அமைந்திருக்கக்கூடிய சரண் மாவட்டத்தின் காவல்துறை தலைவர் சுஜித் குமார் கூறியிருக்கின்றார். இதனிடையே அரசாங்க இலவச மதிய உணவு திட்டத்தில் பங்கேற்க பீகார் மாநிலத்தின் லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் மறுப்பு தெரிவித்திருக்கின்றனர். இந்த திட்டத்தில் ஊழல் புறையோடி போயிருக்கிறது என்றும் போதுமான உதவியின்றியும் தரம் குறைவான உணவுப் பொருட்களை கொண்டும் இது நடத்தப்படுகிறது என்றும் ஆசிரியர்கள் சங்கம் குற்றம் சாட்டியிருக்கிறது. இப்படியான திட்டத்தில் தவறேதும் நடந்தால் அதற்கான பழியை ஆசிரியர்கள் சுமக்க நேரிடுகிறது என அந்த சங்கம் கூறுகிறது. இலவச மதிய உணவு திட்டத்தை நடத்த தனியொரு கட்டமைப்பை ஏற்படுத்துமாறு ஆசிரியர்கள் சங்கம் கோரியிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தமட்டில் பள்ளிக்கூட சத்துணவு திட்டம் ஆசிரியர்களை கொண்டு நடத்தப்படுகிறதா என தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தின் தலைவர் பழனிசாமியை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இல்ல இல்ல இப்ப வரைக்கும் இல்ல முழுக்க முழுக்க தனி செக்ஷனா வந்து அதுக்கு பள்ளியில வந்து அமைப்பாளர் சமையல உதவியாளர் சொல்லிட்டு ஒரு தனி விங்க இருக்கு. அதுக்கு ஒரு தனி நிர்வாகம் சமூக நலத்துறையின் கீழ் சத்துணவு திட்டத்திற்கென்று ஒரு டைரக்டர் ஒரு செக்ரட்டரி அதே மாதிரி மாவட்டத்துல வந்து கிரியேட்டிவ் நூன்மில் அதே மாதிரி ஊராட்சி ஒன்றியங்களில் இதுக்கு தனி செக்ஷனாக பிடிஎம் மூலமாக மேலாளரை போட்டு இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார்கள். இதுக்கு தனி இங்கு ஆசிரியர்களுக்கும் இந்த திட்டத்திலும் வந்தவற்றில் சம்பந்தம் இல்லை
என்று விளக்கினார் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்க தலைவர் பழனிசாமி.
செய்திகளை தொகுத்து தந்தவர் சாதாத். நிகழ்ச்சியில் அடுத்ததாக இன்றைய பலகணியில் இலங்கை இனக்கலவரத்தின் முக்கிய நிகழ்வான 1983 ஆண்டின் கருப்பு ஜூலையின் 30 ஆண்டு நிறைவை குறிக்கும் பெட்டகத் தொடரின் 2 பெட்டகம் தயாரித்து வழங்குகிறார் சென்னை செய்தியாளர் டி என் கோபாலன்.
தனித்தமிழ் ஈழம் கோரி ஆயுதம் தாங்கிய போராட்டத்தில் இளைஞர்கள் இறங்குவதற்கு ஒரு முக்கிய காரணி என கருதப்படும் கோர சம்பவங்கள் அன்று தலைநகர் கொழும்பில் அரங்கேறின. தொடர்ந்து அந்நாட்டின் பல்வேறு இடங்களிலும் வன்முறை. அப்பின்னணியில் இந்தியாவில் தஞ்சம் புகுந்தோர் இன்று 30 கழித்து அக்கலவரங்கள் குறித்து என்ன நினைக்கின்றனர்? அக்காலகட்டத்தில் பாதுகாப்பு தேடி தமிழகம் வந்த இலங்கை தமிழர் பலரை நம்மால் திருச்சி அருகே அமைந்துள்ள கொட்டப்பட்டு முகாமில் தான் பார்க்க முடிகிறது. அங்கே சந்தித்த குரு,
நான் இருந்தது வந்து 4 குரூப் தெரு. ஆலாங் கொடுக்குறேன்னா அது முழு முற்று முழுது அந்த பகுதியில் உள்ள வர்த்தக நிறுவனங்கள் அனைத்துமே வந்து 95% தமிழர்களுடைய. கலவரத்தின் போது நான் ஒரு வணிக நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். காலையில் 9:30 எங்கள் பகுதிக்கு அந்த கலவரம் பரவிச்சு. அப்போ எல்லா நிறுவனங்களும் இப்போ வேறு இடத்துக்கள்லேருந்து ஃபோன்லாம் வந்துச்சு, வர்த்தக நிறுவனங்கள்லேருந்து ஃபோன் வந்துச்சு, இது மாதிரி எங்கள் பகுதியை தாக்குறாங்க, கடைகள்லாம் உடைக்கிறாங்க, உடைச்சி கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போதே எங்கள் நிறுவனத்தையும் உடைச்சி கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் எல்லாம் பின்பக்கமாக காம்பவுண்ட் வழியாக தப்பிச்சிருக்கோம். எல்லாருமே தப்பிச்சு ஓடனா அப்புறம் ஏணி ஒன்று செட் பண்ணி எல்லாரையும் தப்பிச்சு வெளியேற்றும் போது அந்த கடைசியில் எங்கள் முதலாளி போகும்போது ஏணி உடைஞ்சிட்டு அதில் நாங்கள் ஒரு சின்ன பையன் 3 பேர் மாட்டிக்கொண்டோம். எனக்கெல்லாம் அப்போ ஒரு 14 வயசு இருக்கும். பெரிய காம்பவுண்டு உயர முடியாமல் அப்புறம் எப்படியோ ஒரு உயிர் போராட்டத்தில் ஏறி அப்புறம் ஒரு பூட்டி கிடந்த ப்ரெஸ் ஒன்று இருந்துச்சு. அந்த ப்ரெஸ்ஸுக்குள்ளே ஒரு பகல் புள்ளாக இருந்தோம். பகல் புள்ளாக இருந்தால் ஆனால் அந்த ப்ரெஸ்ஸோட ஜன்னல் வழியாக வெளியில் நடந்த கலவரங்கள் எல்லாத்தையும் கண்ணால் பார்த்தோம். இங்கே மறுநாள் ஃபுல்லாக நாங்கள் அந்த எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நாங்கள் ஒரு 3 பசங்க சுற்றிக்கிட்டே இருந்தோம். ஒளிஞ்சொழிஞ்சு காம்பவுண்டு வழியாக தாண்டி அந்த மாதிரி ஒளிஞ்சொழிஞ்சு யாரும் வரும்போது ஒடிப்பு ஒழிக்கிறது அந்த மாதிரி தான். எங்கே போகிறதுன்னு தெரியாமல் பைக்கு கார் தமிழர்களுடைய கார் அதெல்லாம் ரோட்டில் எடுத்து போட்டு கொளுத்துனாங்க. ஆனால் முழுக்க முழுக்க கொள்ளை அடிக்கிற நோக்கத்திலேயே தான் இருந்துச்சு. ஆனால் ஏற்கனவே ஈழத்தமிழர்கள் மேலே நடத்தப்பட்ட கலவரங்களுக்கும் இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. என்னென்னா இது முற்று முழுதாக வந்து அவர்களுடைய சொத்துக்களை அபகரித்து நிராக பணியாக்கி அவங்கள அந்த இடத்த விட்டு வெளியேற்றணும். இந்த வணிக ஆதிக்கம்ங்கிறது வந்து கொழும்பை பொறுத்தவரையில் தமிழர்கள் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பொருளாதார ரீதியாக வணிக ஆதிக்கம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிர்மூலமாக்கி வெளியேற்றணுங்கிறதான, இல்லை உயிர்கொலைகள் ஒன்றும் அதிகம் நடக்கலை.
முகலேலியா பகுதியில் வாழ்ந்த சரோஜாதேவி.
நாங்கள் ஒரு ஃபேமிலியாக விவசாய குடும்பம், விவசாயம் பண்ணுறது எங்கள் குடும்பம். நுவரெலியா டிஸ்ட்ரிக் குடாவோய சிங்கள கிராமம். அந்த நேரம் இந்த குட்டிமணி இவங்களையெல்லாம் கொன்னாங்கன்னு சொல்லி கொழும்புல பிரச்சனைன்னு எங்கள் பகுதியில் இருக்க தமிழவங்களையெல்லாம் தாக்குனாங்க. அந்த நேரம் நாங்கள் ஒரு குடும்பமாக வீட்டில் இருந்தோம். எங்கள் அப்பா, அம்மா, அண்ணா, அண்ணிவங்க, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன், எங்கள் அண்ணி அந்த மாதிரி இருந்தாங்க. அந்த நேரம் ரொம்ப எல்லா இடமும் தாக்குறாங்க. லாரியில் வரவங்க லாரியெல்லாம் தமிழவங்க லாரியெல்லாம் எரிச்சாங்க. அந்த நேரம் எங்கள் லாரியை கூட எரிச்சிட்டாங்க, எங்கள் அண்ணன் லாரியை கூட எரிச்சிட்டாங்க. அப்படி இருக்கே நாங்கள் வேறு இடத்துக்கு போயிட்டோம். ஒரு எஸ்டேட்டில் உயரமான இடத்துல போய் இரவு நேரத்தில் போய் இந்த காணுகள் மாதிரி இடத்துல தங்குறது, பதுங்கிக்கிறது, பகலையில் வந்து சமைச்சு சாப்பிட்றது. என் பையன் சின்ன பையன் ஒரு பிளாஸ்க்கு ஒரு பெட்ஷீட்டு இதுகளை வச்சுக்கிட்டு எந்த நிமிஷமும் ஓடுறதுக்கு ரெடியாக அந்த மாதிரி கொஞ்ச நாள் இருந்தோம்.
அங்கே வந்து உங்களை தாக்குனது சிங்களக்காரங்களில் ஆமி தாக்குனாங்க?
இல்லை, ஆமி இல்லை, ஆமிக்காரங்க வந்து ஓரளவு பாதுகாப்பு தந்தாங்க, சாப்பாடுலாம் கொண்டாந்து தந்திருக்காங்க.
இப்போ யார் தாக்குனது?
ரவுடி சிங்களவங்களே தான். ஒரு புறாமத்தனை மாதிரி வேறு இடத்துக்கள்லேருந்து லாரிகளில் வந்து தமிழ விடுங்களை கேட்டு கேட்டு அடிக்கிறது. அப்படி இருந்து தான் சரி இனி இங்கே இருக்க இயலாது.
நேரிடையாக வன்முறைகளை கண்ணுற்ற அறிஞர் மரவன் புலவு சச்சிதானந்தன் குறிப்பிடுகிறார்,
வடமாகாணத்துக்கு தெற்கே உள்ள அத்தனை மாகாணங்களிலேயும் தமிழர்கள் தாக்கப்பட்டார். 2000-3000 தமிழர்கள் இருந்ததாகத்தானே கணக்கு சொல்கிறார்கள். அதுவும் சொத்து இழப்பை பற்றி போதும் 1000 கோடி என்ற ஒரு கணக்கை என்னுடைய நண்பர் கே சி நித்யானந்த வெளியிட்டிருந்தார். சொத்து இழப்பு உயிரிழப்பு என்பதை விட அச்சுறுத்தல், கடுமையான அச்சுறுத்தல். நாங்கள் திரும்பியே போக முடியாத அளவுக்கு, எங்கேயுமே உலாவ முடியாத அளவுக்கு ஒரு சிங்கள பிரதேசங்களிலும் சரி, சிங்களவர் வாழ்கின்ற தமிழ் பிரதேசங்கள் இரண்டாந்திர குடிமக்களாக இங்கே இருக்க வேண்டும், இரண்டாந்திர குடிமக்களாக இருக்கும் மாட்டோம், அடிமைகளாக நாங்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டும், உரிமைகளை கோரக்கூடாது. அன்று தொடக்கம் இன்றைய மஹிந்த ராஜபக்ச அரசு வரைக்கும் சொல்லப்படுகின்ற, திரும்ப திரும்ப சொல்லப்படுகின்ற செய்தி இதுதான்.
சுப்பிரமணியன், இந்திய வம்சாவளி தமிழராயிருந்தும் சொந்த கிராமத்திற்கு திரும்ப முடியவில்லை என்றார்.
நான் பொன்னமராய், பொன்னமராய் பக்கத்தில் உலகம்பட்டி. சொத்து நிறைய எங்கள் அப்பா சம்பாரிச்ச காலையில் எல்லாம் சாப்பிட்டு அவங்க எல்லாம் முடிச்சுட்டாங்க. அப்புறம் போய் நம்ம அந்த ஊரில் உட்காந்து என்ன பண்ணுறது? அன்றைக்கி ஒரு நாள் நைட் எனக்கு சாப்பாடு போடுறதுக்கு அங்கே ஆள் இல்லை. அப்புறம் இனிமேல் அந்த ஊரில் நம்ம இருக்கப்படாதுங்கன்னா நேரடியாக நான் முகாமுக்கு வந்துட்டேன்.
30 வருஷமாக முகாமில் இருக்கிறீங்க, வாழ்க்கை எப்படி இருக்கிறது என கேட்டபோது
ரொம்ப சலிச்சு போயிருக்கு. ரொம்ப ஒரு சுதந்திரம் இல்லாமல் இருக்கு. எல்லா சலுகைகள் எல்லா வசதியும் எங்களுக்கு தாராங்க, எல்லாம் நிறைவாக இருக்குது. இருந்தாலும் ஒரு அடிமை தனம்.
நாங்கள் அதான் இங்கே முகாமை விட்டு வெளியே போகணும். நாங்கள் இந்த ஊர் சிட்டிசன், இந்தியன் வம்சாவளிகள், எங்களுக்கு எங்கள் சிட்டிசனை கொடுத்து வெளியே அனுப்புங்கன்னு சொல்லி நாங்கள் ஒரு 63 குடும்பம் நாங்கள் கோர்ட்டில் வழக்கே போட்டிருக்கோம். மதுரை கோர்ட்டில் வழக்கே இருக்குது.
சலிச்சு போன வாழ்க்கை ஒரு நடமாடும் மொபைல் ரிட்பாடி மாதிரி தான் நாங்கள் வந்து இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இது எங்களுக்கு ஒரு திட்டமோ அல்லது இப்படி தான் ஒரு பிளானிங்கோ எதுவும் கிடையாது. ஒரு இறந்து போன மனநிலையில் சமூகமே அழிஞ்சு போச்சு, தமிழ் சமுதாயமே அழிஞ்சு போச்சு, ஈழம் வந்து நெருக்கதியாக போச்சு. இது என்ன முடிவெடுக்க போகிறோம், என்ன எதுவும் ஒரு தெளிவான நிலையில் நாங்கள் இல்லை. ஒரு சுருக்கமாக சொன்னால் மனநோயாளிகள் மாதிரி தான் வந்துட்டோம்.
இலங்கையில் தமிழர்களுக்கு எதிரான வன்முறை பொதுவாக திருகோணமலையிலே தான் துவங்கும்,
அதே போன்றே ஜூலை கலவரத்திற்கு ஒரு மாதத்திற்கு முன்னரேயே திருகோணமலையில் தமிழர் மீதான தாக்குதல்கள் துவங்கிவிட்டன எனும் மாணிக்க வாசகர் தன்னை போன்றோர் தமிழகத்தில் வேரூன்றிவிட்டதாகவும் இனி தாங்கள் நாடு திரும்புவதே அரிது எனவும் கூறுகிறார்.
அதில் நாங்கள் எங்கள் நாட்டில் வாழ்ந்ததை விட இங்கே எவ்வளவோ பாதுகாப்பாகவும் இப்போ இனிமேல் இங்கே போக சொன்னாலுமே போக முடியாத அளவில் இங்கே வேரூன்றி போயிட்டோம் நாங்கள். அது திருப்பி ஒரு அப்ரூட்மெண்ட் அதை நாங்கள் விரும்பவில்லை. ஏன்னா நாங்கள் இங்கே இவ்வளோ 30 ஆண்டுகளாக நாங்கள் இங்கே இருந்து இந்த மக்களோடையே ஒன்றாக பிறகு அங்கே நாங்கள் போனோம்னா எங்களை அந்நியராகத்தான் எங்களை தாங்க பிறந்து வளர்ந்த தேசத்திலேயே ஊரிலேயே எங்களை அந்நியர்களாகத்தான் கணிப்பாகக்கூடிய அளவுக்கு இன்றைக்கெல்லாம் புதிய சமுதாயம் அங்கே.
இனியும் உங்கள் நாட்டில் கண்ணியமாக ஒருவித ஒரு இலங்கை குடிமகனாக உங்களால் வாழ முடியுங்கிற நம்பிக்கை இருக்குதா?
நாங்கள் கௌரவமாக வாழ வேணுமென்றதுக்காகத்தான் அந்த நாட்டையே விட்டு இங்கே வந்த நாங்கள். ஆனால் இனிமேல் அங்கே வரும் என்றது வந்து காலம்தான் பதில் சொல்ல வேணும்.
ஈழத்தமிழர் போராட்டத்தின் தந்தை என்று வர்ணிக்கப்படும் செல்வநாயகத்தின் மகனும் ஈழ ஏதிலியர் மறுவாழ்வு கழக நிறுவனருமான சந்திரஹாசன் 80களில் இலங்கை தமிழர் மகிழ்ச்சியோடு வரவேற்கப்பட்டனர். பல வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டன. ஆனால் ராஜீவ்காந்தி கொலைக்கு பின்னர் அகதிகள் நிலை அவலமாகியது என்றாலும் மெல்ல மெல்ல நிலை சீரடைந்தது என்கிறார்.
எம்மோடு சந்தோஷமாக பேசுகிறவர்கள் கூட திடீரென விலகி நின்றார். ஒரு பதிலை எதிர்பார்க்க முடியாத நிலை வந்துவிட்டது. ஏறத்தாழ ஒரு 5 ஆண்டுகள் நன்றாக சிரமப்பட்டோம். உதாரணத்துக்கு 1983 to 1991 கல்வி வசதி என்றது கேட்டதெல்லாம் கொடுக்கப்பட்டது. பட்டப்படிப்பென்ன, கல்லூரி படிப்புக்கு மேலாக பட்ட மேற்படிப்பென்ன, பொறியியல் துறை என்ன, மருத்துவத்துறை என்ன, விவசாயத்துறை என்ன, எல்லா படிப்புகளுக்கும் நமக்கு இடங்கள் கொடுக்கப்பட்டன. இவை அனைத்தும் 91ஆம் ஆண்டு நிகழ்வுக்கு பிறகு நிறுத்தப்பட்டது. மட்டுமில்லாமல் 5 வயது குழந்தைகள் பள்ளியில் சேர்வதிலும் பிரச்சனை இருந்தது. மிக சிரமப்பட்டோம். அந்த சிரமப்பட்ட காலம் எமக்கு சவால் நிரம்பிய காலம் என்று நாங்கள் எண்ணினோம். 96 ஒரு வசந்த காலம் எம்மை கூட புரியக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. அதற்கு பிறகு எமக்கு மிகவும் பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்தது தமிழ்நாட்டை தாக்கிய சுனாமி. சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்கள் கடலோர பகுதிகளிலே வாழ்ந்த மக்கள். இந்த கடலோர பகுதியிலே வாழ்ந்த மக்கள் தான் நாம் படகிலே வந்து கரையிலே தண்ணீர் தண்ணீர் என்று இயங்கி நின்ற நேரம் தண்ணீர் கொடுத்தது மட்டுமில்லை, உண்ண உணவும் கொடுத்து தங்கள் இருப்பிடங்களிலேயே மழை பாதுகாத்து முகாம்களுக்கு அனுப்பி வைத்த மக்கள்.
சுனாமி மறுவாழ்வு பணிகளில் முழுவதுமாக தங்களை ஈடுபடுத்திக் கொண்டதன் விளைவாய் இலங்கை தமிழர் இழந்த நம்பிக்கையை மீண்டும் பெற முடிந்தது என்றும் அவர் கூறுகிறார். இங்கு தஞ்சம் புகுந்திருக்கும் இலங்கை தமிழர் என்றென்றும் தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் நன்றி கடன் பட்டிருப்பர் என்கிறார் அச்சுதானந்தம்.
இவ்வளவு வசதி, இவ்வளவு வாய்ப்பு, இவ்வளவு வாழ்வாதாரம், இவ்வளவு பாதுகாப்பு, இந்த நன்றி கடப்பாடை நாங்கள் இல்லாதவர்களாக இருந்தால் நாங்கள் நன்றி மறந்தவர்களாகும். நாங்கள் அது ஒரு நாளும் அந்த நன்றியை மறக்க மாட்டோம். இந்த பண்பாட்டு சூழல், நாங்கள் விரும்பின கோயில்களுக்கு போகலாம், நாங்கள் விரும்பின நாட்டியத்தை பார்க்கலாம், நாங்கள் விரும்பின இசையை அனுபவிக்கலாம், நாங்கள் விரும்பின திரைப்படத்தை பார்க்கலாம், இதெல்லாம் அங்கே முடியாதில்லை. தமிழர்களாக இருக்கிறவர்களுக்கு அங்கே முடியாமல் தானே இங்கே வந்தோம். எங்களுடைய பண்பாட்டு சூழல் எங்களுக்கு மனத்திலே ஒரு உறுதியை தருகிறது. இந்த நாட்டிலே நீதி இருக்கிறது, மனித உரிமை இருக்கிறது, இந்த நாட்டிலே உங்களை போன்ற நல்லவர்கள் இருக்கிறீர்கள், எப்பொழுது எங்களுக்கு குறை வந்தாலும் எடுத்து சொல்வதற்கு V.R. கிருஷ்ணய்யர் தொடக்கம், எல்லாரும் உடனே ஓடி வருவாள், ஐயோ தவறு நடக்கிறது காப்பாற்றுங்கள்.
நாம் சந்தித்த அனைவருமே இந்தியா உரிய அழுத்தம் கொடுத்தால் இலங்கையில் நியாயமானதொரு தீர்வு கிடைக்கும் என்றும், அப்படி கிடைத்துவிட்டால் இங்கிருக்கும் இலங்கை தமிழரில் 90% நாடு திரும்பி விடுவர் என்றும் கூறினர்.
பெட்டகத்தை தயாரித்து வழங்கியவர் T.N. கோபாலன். அடுத்து தற்போதைய செய்தி ஒன்று.
இலங்கையின் வடக்கே தமிழ் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் இருக்கும் 12 ராணுவ முகாம்களை மூட உள்ளதாக ராணுவம் அறிவித்துள்ளது. இதன் மூலம் யாழ்ப்பாண குடாநாட்டில் உள்நாட்டு போரினால் பாதிக்கப்பட்ட மக்களை மீள்குடியேற்றம் செய்யும் நடவடிக்கைகளை தொடங்க முடியும் என்று ராணுவ பேச்சாளர் சற்று முன்னர் BBC தெரிவித்தார். வலிகாமம் பகுதியிலிருந்து ராணுவ துருப்புக்கள் விலக்கிக் கொள்ளப்பட்டு அவர்கள் வடபகுதியில் இருக்கும் வேறு ராணுவ முகாம்களுக்கு மாற்றப்பட இருக்கின்றார்கள். அடுத்த சில வாரங்களில் வடமாகாண சபைக்கான தேர்தல் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படும் சூழலில் ராணுவத்தின் இந்த முடிவு வந்துள்ளது என்பது குறிப்பிடத்தகுந்தது.
தற்போதைய செய்தியை கேட்டீர்கள். இது லண்டன் BBC தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.